நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். இந்திய தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயம்பட்டிருக்கின்றனர். குண்டுவெடிப்பில் மருத்துவர் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் உத்தரப்பிரதேசம், டெல்லி, காஷ்மீர் என பல்வேறு இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளும் கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நீதிமன்றம் வெளியே நடந்த தற்கொலை தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் 27 பேர் காயம்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் பின்னணியில் இருக்கும் கடும்போக்குவாத குழுக்கள் இத்தாக்குதலை நடத்தியதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெக்பாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கருத்தை அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என இந்திய தரப்பு மறுத்திருக்கிறது. காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் காசாவின் கிழக்கு பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதியான கான் யூனிஸ் மீது ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசா சுகாதார அமைச்சக கூற்றுப்படி போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது முதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 260 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 632 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் மொத்தம் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 69,187 ஆக பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரு பாலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த 40 பேர் பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் மேற்கு கரையில் சிறைப்படுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய படைகள் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான மாலி ராணுவ ஆட்சியின் கீழ் உள்ள நிலையில் ஆயுதாரிகளால் 5 இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 5 தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. அல்கொய்தா, ISIS தொடர்புடைய அமைப்புகளின் ஆதிக்கம் அங்கு பெருகி வரும் நிலையில் அவர்கள் நிலை குறித்த இதுவரை தெளிவான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. மாலியில் கிராமப்புற மின்மயமாக்கல் திட்டப் பணிகளில் ஈடுபட்டு வந்த தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த 5 இந்தியர்களை துப்பாக்கி ஏந்திய கும்பல் ஒன்று கடத்தி சென்றுள்ளது. மேற்கு மாலியில் உள்ள கோப்ரி என்ற இடத்தின் அருகே நவம்பர் 6 அன்று இந்த கடத்தல் சம்பவம் நடந்துள்ளதாக அந்நிறுவனத்தின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் 22-23 தேதிகளில் ஆப்பிரிக்காவில் முதல் முறையாக G20 உச்சி மாநாடு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் அம்மாநாட்டை அமெரிக்கா புறக்கணித்திருக்கிறது. அமெரிக்கா பங்கேற்கவில்லை என்றாலும் திட்டமிட்டபடி தென்னாப்பிரிக்காவில் G20 மாநாடு நடக்கும் என தெரிவித்துள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் ஷிரில் ரமபோஷா இதில் பங்கேற்கவில்லை என்றால் இழப்பு அமெரிக்காவுக்குத்தான் என கூறியிருக்கிறார். இது தொடர்பாக டிரம்ப் முன்வைத்துள்ள கருத்து, தற்போது G20 தலைமை தாங்கும் நாடாக தென்னாப்பிரிக்கா இருந்து வரும் நிலையில் குளோபல் சவுத் என அடையாளப்படுத்தப்படும் தென் உலக நாடுகளுக்கு முன்னுரிமை வழங்குதல், வளரும் நாடுகளின் கடன் சவால்களுக்கு தீர்வுகள் உள்ளிட்டவற்றுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது. காசா விவகாரத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை, பிரிக்ஸ் கூட்டமைப்பை வலுப்படுத்துதல், ஈரான் உடனான தென்னாப்பிரிக்காவின் உறவு உள்ளிட்ட விவகாரங்களில் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா இடையே முறுகல் நிலை இருந்து வருகிறது. அத்துடன் தென்னாப்பிரிக்கா வெள்ளை இனப்படுகொலை நிகழ்த்துவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என தென்னாப்பிரிக்கா மறுக்கிறது. இப்படியான சூழலில் G20 மாநாட்டை அமெரிக்கா புறக்கணித்திருப்பது வளரும் நாடுகளை நிராகரிக்கும் போக்கு என விமர்சிக்கப்படுகிறது. ராணுவ ஆட்சி தொடரும் மியான்மர் நாட்டிலிருந்து ரோஹிங்கா அகதிகளுடன் வெளியேறிய படகு ஒன்று தாய்லாந்து மலேசியா கடல் எல்லைக்கு அருகில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் 29 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 70 பேர் படகில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வங்கதேச அகதி முகாம்களிலும் மியான்மரிலிருந்தும் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரம் தேடி பல ரோஹிங்கா அகதிகள் மலேசியா மற்றும் இந்தோனேசியா நோக்கி ஆபத்தான கடல் பயணங்களில் ஈடுபடுவது தொடர் நிகழ்வுகளாக இருந்து வருகின்றன. ஐநாவின் தகவல் படி இந்த ஆண்டு 5,000 மேற்பட்ட ரோஹிங்காக்கள் படகுகளில் வெளியேறிய நிலையில் 600 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் லிபிய கடற்பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 42 குடியேறிகள் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என கருதப்படுவதாக ஐநாவின் புலப்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. 7 குடியேறிகள் மீட்கப்பட்ட நிலையில் சிலர் லைஃப் ஜாக்கெட்டுகளை அணிந்திருந்ததாகவும் சிலர் கவிழ்ந்த படகின் மேற்புறத்தில் இருந்ததாகவும் ஐஓஎம் அமைப்பின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் சூடான், நைஜீரியா, கமரூன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் நிலையில் காணாமல் போனவர்களில் 29 பேர் சூடான், 8 பேர் சோமாலியா, பிறர் கேமரூன், நைஜீரியாவைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. ஐநாவின் கூற்றுப்படி மத்திய தரைக்கடல் வழியாக வடக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து தெற்கு ஐரோப்பியாவுக்கு புலம்பெயர முயன்ற 1000 அதிகமான குடியேறிகள் இந்த ஆண்டு உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் 2014 ஆண்டு முதல் இதுவரையிலான காலத்தில் 33,000 குடியேறிகள் மத்திய தரைக்கடலை கடக்கும் முயற்சியில் உயிரிழந்திருக்கிறார்கள். ஈராக்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதமர் முகமது ஷியா அல் சதானி தலைமை தாங்கும் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த நவம்பர் 11 அன்று நடந்த தேர்தலில் 56.11% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் 1.31 மில்லியன் மக்கள் ஆளும் பிரதமரின் கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். ஷியா பிரிவு சமய தலைவர் முக்தடா அல் சாடார் தேர்தலை புறக்கணிக்க வலியுறுத்தியிருந்த நிகழ்வும் இத்தேர்தலில் நிகழ்ந்திருந்தது. தற்போதைய தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் 2வது முறையாக முகமது ஷியா அல் சதானி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். எண்ணெய் வளத்தை நம்பியிருக்கும் ஈராக் பல ஆண்டுகளாக ஸ்திரத்தன்மையற்ற சூழலில் சிக்கியிருந்த நிலையில் தற்போது அமைதியான நாடாக இருந்து வருகிறது. அதே சமயம் அமெரிக்கா, ஈரான் என்ற இருபெரும் சக்திகளை தொடர்ந்து சமாளிக்க வேண்டிய நிலை ஈராக்கிற்கு உள்ளது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.